107.4 பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிறது ராமநாதபுரத்தில் இருந்து வந்திருக்கிற விவசாயி அழகுவேல் அவங்கள. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, நம்ம பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற காளான் வளர்ப்பு பயிற்சியில் பங்கு பெறுறதுக்காக வந்திருக்காங்க. காளான் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க இவங்கக்கிட்ட, இவங்க என்ன பயிரெலாம் சாகுபடி செய்கிறாங்க, என்னென்ன சாகுபடி முறைகள் மேற்கொள்கிறாங்க, அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, மண், தண்ணீர் இதையெல்லாம் பொறுத்து எப்படி அவங்களுடைய விவசாய பணிகளை அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம் அழகுவேல், உங்களை பற்றியும் உங்களுடைய விவசாய முறைகள் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாமுடு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் அழகுவேல். நான் வந்து தென்னை வச்சுருக்குறோம். இது ஒரு 3-4 ஏக்கர் தென்னை இருக்குது. ஒரு 10-12 ஏக்கர் கிட்ட நெல் விவசாயங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ வந்து முடிச்சுட்டு வந்து இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் விவசாயம் தான் பார்த்தேன். ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. விவசாயங்கள் எல்லாம் சம்பா நாங்கள் நடுவோம், இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த இடங்கள்லாம் அப்படியே கடந்து போச்சு. இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து இப்போ செய்கிறேன். இப்போ 2 வருஷம் மழை இல்லாதனால இப்போ நாங்கள் சரியாக செய்ய முடியலை. இப்போ அதுக்கடுத்து வந்து தென்னை மரங்கள் இருக்குது எங்கிட்ட. தென்னை மரம் வந்து இன்னும் ஒரு 2 ஏக்கர் கிட்டே இருக்குது. அதுக்கு உரம் வைக்கிறது, தண்ணி விடுறது இதுதான் நம்ம வேலை. நல்லா காய்க்கும். அதுக்கு வந்துன்னா உரம் வந்து பெரும்பாலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். ரசாயன உரங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அது போட்டால் நல்லா இருக்காது. யூரியா, டிஏபி, கலப்பரம் அப்படின்னு சொல்லுவாப்பில் அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த சமயம் காய்க்கும். அப்புறம் அடுத்த நாள் போட்டுக்கிட்டே இருக்கானே, அது மரங்கள் வந்து வேகமாக வந்து முடி சாஞ்சு போயிடும், நல்லா காய்க்காது. அதான் இயற்கை உரம்னு சொன்னால் கொளிஞ்சி இருக்குது, அந்த இலை தலைகளை வெட்டி பதக்கலாம். மாட்டு சாணத்தை பச்சையாக போடாதீ தயவு செய்து. அது பச்சையாக போட்டோம்னா அதில் இருந்து ஒரு காண்டா மிருக வண்டுன்னு ஒன்று வரும். அந்த மாட்டுச்சாணத்தை போட்டு மேலே மண் போட்டாவே கரெக்டாக வந்து எண்ணிக்கிறீங்க நீங்கள் ஒரு 10-15 நாளில் அதுலேருந்து காண்டாமிருக வண்டுன்னு ஒரு வண்டு வரும். அந்த வண்டு வந்து எப்படியும் ஒரு 20-50 வண்டு வரும். ஒரு தென்னை மரத்துலேருந்து 50 வண்டு வந்துச்சுன்னா ஒரு வண்டு வந்து குறைஞ்சது வந்து எப்படியும் ஒரு 4-5 தென்னை மரத்தையும் காலி பண்ணிடும். அது வந்து சின்ன கண்டாக இருந்தாலும் சரி, பெரிய மரங்களாக இருந்தாலும் சரி, அது அந்த குருத்தை அப்படியே நோண்டி அந்த குருத்தை வந்து அழுகி அப்படியே கீழே விழுந்துடும். திரும்ப அடுத்த குருத்து வச்சு தான் தலையும். அது சிலது தலையும் சில மரங்கள் அப்படியே வீணாக போயிடும். அதனால் என்ன, பச்சை சாணியும் போடாது, மாட்டு சாணம் பச்சை சாணம் போடாது. கொஞ்சம் காய வச்சு தென்னை மரத்துலேருந்து ஒரு 2 அடி எடுத்துக்கிறீங்க, அகலம் 2 அடி எடுத்துகிட்டு கீழே வந்து 1 அடி ரொம்ப ஆழமாக தோண்ட தேவையில்லை. 2 அடி தள்ளி 1 அடி ஆழத்தில் சுற்றி வெட்டிக்கிறீங்க. வேரை வந்து அதிகமாக வெட்டாதீங்க. தென்னை மரத்தை வேரை அதிகமாக வெட்டக்கூடாது. அந்த காஞ்ச உரத்தை வந்து எருவை நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கொளிஞ்சி இந்த பச்சை இலைகள் இருந்தால் வெட்டி போடுங்க. அதுக்கு மேலே அந்த சாணத்தை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து மண் வேணால் கொஞ்சமாக போடலாம், இல்லைனா தேவையில்லை. தண்ணி கண்டினியூவாக விடுங்க, நல்லா அந்த இது நல்லா காய்க்கும். பச்சை சாணத்தை போட்டுறது காரணத்துக்கு போட்டிங்கன்னா அது மாதிரி பாதிக்கப்படுவாங்க நிறையா, ஏன்னா மரங்கள் வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி வந்து தென்னந்தோப்புக்குள்ளே மாடுகள் வந்து அதிகமாக கட்டக்கூடாது. இந்த மரத்தை சுற்றி கட்டின தென்னை மரத்தை அது இறுகி போயிடும். மிதிச்சுச்சுன்னா இறுகி போயிடும், நல்லா காய்க்காது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்தில் தென்னை மரத்து தோப்புக்குள்ளே உழுவாங்க. எப்படி வருஷத்துக்கு 2 தடவை 1 தடவை உழுகணும். உழுதான்னா அந்த மேலே உள்ள பஞ்சு வேரெல்லாம் போயிட்டு நல்ல வேர்கள் வரும், நல்லா காய்க்கும். அது தர வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி விடுறதுக்கும் மழை பெஞ்சாலும் தண்ணி நல்லா சாடுறதுக்கும் நல்ல இதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அது உழவு கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது வந்துட்டு பூமியோட ஈரத்தை காத்துக்கு. இப்போ வந்து மழை கிடையாது அதிகமாக, அதனால் வந்து ஈரம் காத்துக்கிறதுக்கு வேகம் காஞ்சி போய் வெயில் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் இந்த தென்னை தும்பு இருக்குல்ல, தென்னை மட்டை சவரி தும்பு, அந்த தும்பை வந்து நீங்கள் அடித்து வந்து உழவு செஞ்சீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது வந்துட்டு எப்படி 1 மாதம் வர அந்த ஈரம் காத்துக்கிறீங்க. 1 மாதத்துக்கு 1 தடவை கூட தண்ணி அடிக்கலாம், சரிதா? நீங்கள் வந்து அதை வந்து அதிகமாக பயன்படுத்தினா சும்மா பரவி விட்டு உழவு அடிச்சுட்டாவே எதில் வேணாலும் போடலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டு நல்லா உழவு அடிச்சு விட்டிங்கன்னா அது ஒன்றும் கெடுதி கிடையாது. நீங்கள் எந்த பயிர் வேணாலும் வைக்கலாம், அதுக்கு ஒன்றும் இது இல்லை. இதை வந்து விவசாயத்தில் எங்கள் இதுலேயும் சொல்லியிருக்காங்க, ராமநாதபுரத்துலேருந்து மாவட்டம் அந்த இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த தும்புக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கொழு ஒன்று இருக்குது, அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் அந்த தும்பு அந்த சவரி தும்பு இருக்குல்ல, நம்ம தும்பு எடுத்துகிட்டே அந்த பொடிசாக இருக்கும், அந்த கழிவு கொண்டு ரோட்டு ஓரத்தில் கொட்டுவாங்க, அந்த இதை அந்த பாக்ஸில் கொட்டிட்டு நம்ம அந்த உழவு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அந்த அக்ரி இதில் இருக்குது அந்த கொழு, அதில் நம்ம நிரப்பிட்டு டிராக்டரில் உழுதுட்டு போனாவே எப்படி 2 அடிக்கு கீழே அந்த தும்பு வந்து இப்படி கீழே பட்டுரும். அது வந்து நம்ம ஈரம் காத்து கிடக்கும். எப்படி 1 மாதம் 2 மாதம் வரும் கூட அந்த ஈரம் தாங்கும். அடுத்து நம்ம தண்ணி அடிக்க தேவையில்லை. இது வந்து பொதுவாக எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தென்னை தோப்புக்களை செய்ய முடியாது, வேறு பயிர் போடுற இடத்துக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈரம் காத்துக்கிறோம், பூமிக்கு நல்லது இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு வாழை மரம் இருக்குது. வாழை மரத்தில் என்கிட்ட வந்து ஒரு 4-5 வகையான வாழை மரங்கள் இருக்குது. வாழை மரத்துக்கு பெருசாக உரம் வைக்கணும் அது தேவையில்லை. அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருந்தாவே நல்லா காய்க்கும். இது பண்ணும் ஒரு வாழை வந்து ஒரு 2-3 தடவை தான் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து அதை பிடுங்கி வேறு இடத்துல வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா சீப்பு நல்லா தார் போடும். அப்படி ஒரே இடத்துல வைக்கணும்னு சொன்னால் தண்ணி நிறையா இருக்கணும். தண்ணி கண்டிப்பாக கடந்துட்டால் உங்களுக்கு காய் நல்லா காய்க்கும். அந்த வாழை சொன்னால ஒரு 4-5 ரகம். அது வந்து ஒன்று ரஸ்தாலி இருக்குது எங்கிட்ட, இன்னும் பூவம்பழம் இருக்குது, இன்னும் இந்த கறிவாழைன்னு ஒன்று இருக்குது, நாட்டுப்பழம் இருக்குது, செவ்வாழை, இப்படி எங்கிட்ட வந்து 4-5 வகையான இது இருக்குது. பச்சை பழமும் இப்போ வச்சுருக்குறோம் நாங்கள், அதை கண்டுனா கிளம்பலை. அதனால் விவசாயங்கள் ஒன்று ஒன்று வீண் போகாது, கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதில் வந்து சரி விவசாயம் செஞ்சு நம்ம இது நஷ்டமாகுது இது பண்ணுது அப்படின்னு ஒன்று கிடையாது. அந்த டைம் தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் வேறு ஒன்று மாற்றங்கள் ஒன்றும் இல்லை.
சரிங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த தென்னந்தோப்புகள்லையும் சரி வாழையும் சரி எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் நம்ம நேயர்களுக்காக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த காளான் பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? இப்போது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயத்தோடு தொடர்புடைய மற்ற தொழில்களையும் இணைச்சிக்கணும் அதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இப்படி நிறைய சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஏற்கனவே வேறு எதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை காளான் வளர்ப்பு தான் இனிமேல் ஆரம்பிக்க போகிறீங்களா?
இப்போ நான் வந்துட்டு நாங்கள் வந்து ஓசு ட்ரைனிங் போயிருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 ஏக்கர் பட்டுப்பூச்சி செடி நட்டுருக்கோம். அந்த செடி வந்து இப்படி 3 மாதம் கழித்து தான் நமக்கு வந்து அந்த செடி வந்து திரும்ப புழு வளர்க்க முடியும். செடி தான் அதுக்கு வந்து இற அந்த புழுக்கு. இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்யணுமோ இப்போ தண்ணியெல்லாம் விட்டுருக்கோம், அது பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அதனால் அந்த காளான் வளர்ப்பு பற்றி நாங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அது எப்படி எங்கள் பக்கத்தில் வந்து இந்த சிவகங்கை பக்கத்தில் செஞ்சுருக்காங்க, தொண்டி இந்த பக்கத்துலலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ வந்து பட்டன் காளான் ஒன்று இருக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்து இப்போ கொஞ்சம் சொல்லியிருந்தாப்பில் தெரிஞ்சிருக்கேன், இது பண்ணியிருக்கான். பட்டன் இல்லை, அந்த காளான் வந்து ஊட்டியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சிப்பி காளான்னு இன்னும் ஒன்று இந்த பால் காளான் ரெண்டு தான் இருக்குது. அந்த காளான் எங்கள் ஊர்லேயே இருக்குது. நாங்கள் உத்தேசமாக நான் வந்தது வந்து அந்த காளான் தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஊட்டியில் தான் அந்த காளான் இருக்குது. இங்கே வந்து கிளைமேட்டு இங்கே வராது, நமது சூடான பூமி, அது வந்து குளிர் பிரதேசங்களில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் சரி வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சேர்ந்து நாங்கள் ட்ரைனிங் எடுக்க உட்காந்துருக்குறோம். அடுத்து வந்து மீன் வளர்க்கலாம். மீன் வந்து எப்படி நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் இருக்குது. 5 மாசத்தில் நீங்கள் வந்து ஒரு 2-3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண, எரை அதிகமாக போட வேண்டிய தேவையில்லை. அந்த கொடுவா மீன் ஒன்று இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் எரை போடணும். கட்லா மீனுக்கு அதிகமாக நீங்கள் எரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்லா குஞ்சு வாங்கினா இப்போ 2 ரூபா 1 ரூபா இருக்கும். அந்த குஞ்சு வாங்கிட்டு நல்ல தண்ணி கிடந்துச்சுன்னா நல்ல தண்ணி, அது வந்து நல்ல தண்ணிக்கு உள்ள மீன். இது இன்னொன்று வந்துட்டு இந்த பாலை மீன் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து நம்ம நாட்டில் இந்த செடி பொடிகளை கூட நம்ம ஓரத்தில் குளத்து ஓரத்தில் போட்டால் கூட அது அழுகி அது சாப்பிட்றோம். உங்களுக்கு 4-5 மாதம் கழிச்சுட்டு அது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. அது நீங்கள் அதிகம் முதலீடு போட தேவையில்லை. குஞ்சு மட்டும் வாங்கி அதை விட்டால் போதும், பாதுகாப்பாக இருக்குன்னு யாரும் பிடிச்சிடாமல் 4-5 மாதம் கழித்து நீங்கள் அதை பிடிச்சனாவே உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா நீங்கள் செலவு பண்ணினா எப்படி 3 லட்சம் ரூபா நீங்கள் அதை எடுக்கலாம். அது விவசாயிகளோட ஒரு இது, நீங்கள் கண்டிப்பாக அது செஞ்சு பார்க்கலாம் இடம் இருந்தால். தண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு 4 அடி இருக்கணும், மேக்சிமம் வந்து 3 அடி 4 அடி இருக்கணும் தண்ணி. தண்ணி சூடாகாமல் இருக்கணும், அந்த மாதிரி தண்ணி தான் நல்லது, பார்த்துக்கிறங்க. மழை காலத்தில் எல்லோரும் செய்யலாம். தென்னை மரம் தோப்புக்குள்ளே வந்து உங்களுக்கு கரிசல் தரையாக இருந்தால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணக்காடாக இருந்தால் போட முடியாது, போட்டிங்கன்னா உங்களுக்கு மண் சரிஞ்சு அந்த குளத்தை வந்து மூடிடும். அதனால் கரிசல் தரையாச்சுன்னா அதில் கூட வந்து நீங்கள் ஒரு 10-20 மீட்ரு நீளம் வெட்டிக்கிட்டு கீழே வந்து ஒரு 2-1.5 மீட்டர்னா கூட போதும். நமக்கு வந்து மேக்சிமம் வந்து 3 அடி தண்ணி கிடக்கணும். ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஹீட்டு இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு வந்து நல்ல இது லாபம் கிடைக்கும். அதுக்கு வந்து அதிக செலவுகள் ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் செய்யலாம் விவசாயிகள்.
சரிங்க, இப்போ தென்னந்தோப்பில் நீங்கள் ஊடு பயிராக ஏதாவது சாகுபடி பண்ணியிருக்கீங்களா?
தென்னை மரத்துக்கு இடையில் வாழை இருக்குது, வேறு ஒன்றும் நான் போடல. நான் இந்த மாட்டுக்கு வந்து இந்த தீவன பயிர் போடலாம்னு இருக்கிறேன்.
எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க?
எங்கிட்ட வந்து ஒரு 3-4 மாடு நிற்கிது. கண்டிப்பாக வந்து ஒரு விவசாயிகளுக்கு மாடு கண்டிப்பாக அவசியம் தேவை. மாட்டை வந்து இப்போ உள்ளதுக்கு மழை இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு விற்க வேணாம், இது பண்ண வேணாம். அதாவது ஒரு பக்கம் விளையலாம், ஒரு பக்கம் கண்டிப்பாக விளைஞ்சிருக்கேன். நீங்கள் அந்த பதிலும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் போயிட்டு வைக்கல் என்னென்ன தேவையோ அந்த கடலை செண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் 1 வருஷம் இது பண்ணால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நமக்கு வந்துட்டு மழை பெய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ஊடு பயிராக மற்றதுக்கெல்லாம் ஏதோ வந்து விவசாயம் பண்ணி அந்த இது கூட உளுந்து பயிர் தட்டப்பயிர் இது இருக்குல்ல அந்த இது கூட அந்த சண்டை கூட மாட்டுக்கு போட்டு நீங்கள் இது பண்ணலாம். 1 வருஷம் நீங்கள் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம மழை பெஞ்சிடும். போர் தண்ணி இருந்தாலும் சரி கிணறு இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இதுகளை தான் போட்டு மாடுகளை காப்பாற்றலாம். ஒன்றும் இல்லை, இதுக்காண்டி மழை இல்லை தண்ணி இல்லை இறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுகளை விற்கிறதுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அதை வந்து ஆடு மாடு கண்டிப்பாக வளங்க, அதாவது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா உரம் போய் நம்ம வெளியே வாங்க தேவையில்லை, ரசாயன உரங்கள் போட்டதுனால இடங்கள் வேஸ்ட் ஆயிரும். அதனால் அந்த ஆட்டு புழுக்க மாட்டுச்சானா இந்த கோழி வச்சு இதெல்லாம் போட்டாவே நல்ல இது கிடைக்கும். அதை மிஞ்சின உரம் எதுவும் கிடையாது ரசாயன உரத்தில்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு விவசாயி வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது மற்ற விவசாயிகளுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் உங்களுடைய சக விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அதாவது விவசாயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ தென்னை போட்டிருக்கோம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. அது வர்றதுக்கு நம்ம அடுத்து இன்னொன்று செய்யலாம், காளான் வளர்க்கலாம், கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். இப்போ வந்துட்டு வேறு இடங்கள் கிடந்ததுன்னா கம்பு சோளம் இப்போ அதெல்லாம் போடலாம். உங்களுக்கு கேழ்வரகு இதெல்லாம் பண்ணவங்க வந்து இப்போ உள்ளது வந்து எல்லாருமே சுகர் பேஷண்ட்டும் ப்ரெஷரும் கொலஸ்ட்ரால் அது இது மாதிரி தான் இருக்குது. அதான் இப்போ வந்து காலப்போக்கில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து இந்த கம்பு எல்லாம் கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இது. அது நீங்கள் வந்துட்டு இடம் இருந்தாவே ஒரு ஏக்கரு அரை ஏக்கர் இடம் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து போடலாம், கம்பு போடலாம், சோளம் போடலாம், கேழ்வரகு போடலாம். அதெல்லாம் கிடைக்காத தானியங்கள் கண்டிப்பாக வந்து லாபம் இருக்குது, நமக்கு பயன்படும் கண்டிப்பாக, வீட்டில் தேவைப்படும்.
கேட்டிங்களா நேயர்களே, இப்போ வந்து நம்ம விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு பயிரையோ ரெண்டு பயிரையோ மட்டும் நம்பி இருக்காம இப்போ இவங்க சொன்ன மாதிரி காளான் வளர்ப்பில் ஆர்வம் காட்டுறாங்க, பட்டு வளர்ப்பு பண்ணலான்னு சொல்கிறாங்க, மீன் வளர்ப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த வேளாண்மையோடு தொடர்புடைய பல்வேறு தொழில்களையும் ஒருங்கிணைச்சு பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பயிர் ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து ஒரு லாபம் கொடுக்கலைன்னாலும் நம்ம செய்கிற மற்ற தொழில்கள் வந்து நமக்கு அதை சரி கட்டிடும். இப்போ இவங்க சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் உங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நம்ம நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். வணக்கம். நேர்களே, அழகுவேல் அவங்களுடைய அனுபவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அணுகுமுறைகளும் அனுபவங்களும் அழகுவேல் அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து மாறுபட்டிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேயர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கோங்க. சமுதாய வானொலி பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பாகிறதோட பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலையும் பதிவேற்றம் செய்யப்படுது. இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கடிதங்கள் எழுதுறதுக்கு விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.